தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதுமாக இந்த கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி நன்றியின் பலியாக இப்பழியை ஒப்புக் கொடுப்போம். இந்த புதிய நாளில் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ ஆற்றல் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் இப்பழியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உம் ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை திரு வசனங்கள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவு, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய நித்தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாகோப்பின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் என்பது நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே மீண்டு வாரும், விண்ணுலகின் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவையை காத்தருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென்று நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வழி தருளும் உமது பெயரை காட்டி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவசனங்கள் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் பிறப்புக்காகவும் அவரது வருகையின் நாளுக்காகவும் நம்மை நாமே தயாரித்து கொள்ள இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த காலத்தில் இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. எலியா மீண்டும் வருவார் என்ற செய்தியினை இந்த இறை வார்த்தை பகுதி ஆழமாக எடுத்துரைத்தது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசுவின் சீடர்கள் இயேசுவினிடத்தில், மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்கள், மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வருவார், அவர் வந்து அனைத்தையும் சரி செய்வார் என்று சொல்லுகிறார்களே, அந்த எலியா வந்து விட்டாரா இல்லையா, அதை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்வது? ஏனென்றால் நீர்தாம் மெசியா என நாங்கள் நம்பி கொண்டிருக்கின்றோம். உமது சொல்லும் செயலும் நீர் மெசியா என்பதை எடுத்துரைக்கிறது. ஆனால் மறைநூல் அறிஞர்கள் எலியா வருகைக்கு முன்னதாக மெசியா வரமாட்டார், எலியாவின் வருகைக்கு பின்னதாகத்தான் மெசியா வருவார் என்று குறிப்பிடுகிறார்கள். எப்படி இவர்களுடைய வாதங்களை, இவர்களின் கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்வது என்ற அடிப்படையில் இயேசுவை நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்பிய போது இயேசு அவர்களுக்கு குறிப்பிடுகிறார், எலியா இந்த உலகிற்கு ஏற்கனவே வந்துவிட்டார். அவர் மறைமுகமாக திருமுழுக்கு யோவானை பற்றி பேசியதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் செய்த பணி என என்ன என சிந்திக்கின்ற போது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வதும் அவருக்கான பாதையை அமைப்பதுமே தன் வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தார். மெசியா வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ள நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் அன்றைய நாளில் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இறை வாக்காக எடுத்துரைத்தார். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, அவர் அண்மையில் இருக்கின்றார், அவரை எதிர்கொள்வதற்கு ஆற்றல் பெற்றவர்களாக, நல்லதொரு மனமாற்றத்தை அடைந்தவர்களாக நாளும் அவரது பாதையில் பயணிக்க நாம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதை இந்த திருமுழுக்கு யோவான் எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார். விவிலியத்தில் இடம்பெறுகின்ற எலியாவின் வாழ்வை நாம் திருப்பி பார்க்கின்ற போது, இஸ்ரேல் மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்த போது எத்தனையோ தவறுகளை அந்த இஸ்ரேல் மக்கள் செய்த போதெல்லாம் நீங்கள் செல்லுகின்ற பாதை தவறு என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இறைவாக்கினர் எலியா இருந்தார். பல நேரங்களில் இந்த எலியாவின் வார்த்தைகளை அவர்கள் இறைவனின் வார்த்தைகள் என ஏற்க தயங்கியவர்களாக தங்கள் மனம் போன போக்கில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். காலப்போக்கில் பலவிதமான அழிவுகளை அவர்கள் சந்தித்த போது இறைவாக்கினர் எலியாவை அவர்களை குறித்து சுட்டி காட்டுகிறார். நல்லவற்றை கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழித்தடங்களை காண்பிப்பவரும் இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடுக்க மறுத்ததன் விளைவு இன்று நீங்கள் பலவிதமான துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக தவறிழைத்த அந்த இஸ்ரேல் மக்களை குறித்து அவர் பேசுகின்றார். இந்த இறை வார்த்தை பகுதியோடு நாம் திருமுழுக்கு யோவானை ஒப்பிட்டு பார்க்கிற போது, இந்த திருமுழுக்கு யோவானும் ஒரு விதத்தில் இறை வாக்குனர் எலியாவை போலவே தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூத சமூகத்தில் மனிதனை மனிதன் அந்நியப்படுத்தி பலவிதமான காரணங்களை சொல்லி பலவிதமான பிரிவுகளை உருவாக்கி பலவிதமான கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. அவர் நம்மை தேடி வரவிருக்கின்றார். அவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமுடையவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் நல்லதொரு மனமாற்றத்தை பெற வேண்டும். அந்த மனமாற்றத்தின் அடையாளமாக திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதை இவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருந்தார். இதே திருமுழுக்கு யோவான் தான் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை சொல்லால் அல்ல செயலில் வெளிகாட்டுங்கள் என சொல்லக்கூடியவராகவும் இருந்தார். வரவிருக்கின்ற ஆண்டவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பை இந்த திருமுழுக்கு யோவான் கொடுத்தார். ஆனால் இந்த இறை திருமுழுக்கு யோவான் எடுத்துரைப்பது தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு வருகின்ற இறைவனை எதிர்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பு என்பதை உணர மறுத்தவர்களாக பல நேரங்களில் பலரும் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் அதிகமாக அதிகார வர்க்கத்தினரோடு சேர்ந்து இந்த திருமுழுக்கு யோவானை அடியோடு அழித்து விடுவதே தங்கள் வாழ்வின் இலக்கு என எண்ணக்கூடியவர்களாக எவரெல்லாம் இந்த திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்களோ, இவரின் வார்த்தைகளை கேட்டு தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள அஞ்சினார்களோ, இவரது வார்த்தை நம்மை காயப்படுத்துகிறது என உணர்ந்தார்களோ, அவர்கள் எல்லாருமே தான் இந்த திருமுழுக்கு யோவானுக்கு எதிராக சதி செய்தவர்களாக பார்க்கப்படுகிறது. திருமுழுக்கு யோவானின் நோக்கம் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வது. இந்த திருவருகை காலத்தின் நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. எதற்காக திரு அவை 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்புக்கு நம்மை தயாரிக்க அழைப்பு விடுக்கிறது என்றால், வரவிருக்கின்ற இறைவனை இதயத்திலும் இல்லத்திலும் ஏற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் செல்லுகின்ற பாதை கடவுளுக்கு உகந்த பாதை தானா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே கடவுள் விரும்புகின்ற செயல்கள் தானா என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்த்து, நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டிய பண்புகள் ஏதேனும் இருக்கிறது என்றால், அவற்றையெல்லாம் சரி செய்து கொண்ட மனிதர்களாக நாளும் இந்த இயேசுவின் பாதையில் நீங்களும் நானும் இணைந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திரு அவையானது இந்த திருவருகை காலத்தில் நாம் பெற வேண்டிய மாற்றமாக வலியுறுத்துகிறது. திரு அவை தருகின்ற இந்த அழைப்பை உணர்ந்து கொண்டவர்களாக, ஏதோ இயேசுவின் பிறப்புக்கான ஒரு காலம் இந்த திருவருகை காலம் என்று எண்ணிவிட்டு நகர்ந்து விடாமல், இந்த திருவருகை காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் நமக்குள்ளாக நமது செயல்களையும் நமது சொல்லையும் நமது எண்ணங்களையும் சுயாய்வு செய்து பார்த்து, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்கிறோமா இல்லையா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பார்த்து, நம்மை நாமே சரி செய்து கொண்டு நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தில் பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்வு நெறிப்படுத்தப்படுகிற போது நாம் இந்த சமூகத்தில் பலரும் கண்டு வியக்கின்ற அளவிற்கு பலரும் நம் வழியாக இயேசுவை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவிகளாக மாறிட முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நல்லதொரு மனமாற்றத்தை எடுத்துக்கொள்வோம். ஆங்காங்கே ஆண்டவரின் வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிற போது அதை கேட்டுவிட்டு நகர்ந்து விடாமல், இந்த இறை வார்த்தை என் வாழ்விற்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடம் என்ன என்பதை உணர்ந்தவர்களாக, கடவுள் இவர்கள் வழியாக நம்மோடு உரையாடுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நாளும் இந்த இயேசுவின் பாதையில் நாம் பயணம் செய்வதற்கான ஆற்றலை வேண்டிட இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தை நிறைவு செய்ய போகின்ற இந்த நாளிலே நம்மில் நல்லதொரு மனமாற்றத்தை அடைந்தவர்களாக, ஆண்டவர் தருகின்ற அமைதியை பெற்றுக்கொண்டவர்களாக நாளும் அவரை எதிர்நோக்கி செல்ல நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம்.
அப்பத்தில் திராட்சை ரசத்தில்